இன்றைக்கு இலங்கை பிரித்தானியரிடமிருந்து விடுதலை பெற்று 61 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன. இந்த நாளை இலங்கையில் பெரும்பான்மை சிங்களவர்களும் அரசாங்கமும் கோலாகலமாக கொண்டாடினார்கள். ஆனால் தமிழர்கள் இந்த தினத்தை ஒரு கருப்பு நாளாக, துக்க தினமாக அனுஷ்டித்து வந்திருக்கின்றார்கள். விசேஷமாக புலம்பெய்ந்து வாழும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் தமிழர்கள் எல்லா தலைநகரங்களிலேயும் முன்பொரு பொழுதும் இல்லாத விதமாக தங்களுடைய உணர்ச்சிகளை, தங்களுடைய துக்கத்தை, தங்களுடைய ஏமாற்றத்தை அரசாங்கங்கள் முன் நிறுத்தி, அந்த அரசாங்கங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அந்த போரை நிறுத்த கோரிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களுடைய பாப்பரசரும் அதே வேண்டுகோளை 2 நாளைக்கு முன்பதாக விடுத்திருக்கின்றார். ஏனென்றால் போர் உச்சக்கட்ட நிலையை அடைந்திருக்கின்றது, அது உண்மைதான். இந்த போர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஒரு ஆயுத போராக நடந்து வந்திருக்கின்றது. ஆனால் இந்த போர் முடிந்தது என்று அரசாங்கம் கூறும் பொழுது அது போர்தான் முடியலாம், ஆனால் போராட்டம் அதிலும் நீண்டதாக இருக்கின்றது. ஆகையினால்தான் இந்த சுதந்திர தினம் கொண்டாட்டம் முடிவிலே அரசாங்கம் பயங்கரவாதிகள், புலிகளை அழித்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடும் பொழுது, ஒரு கிறிஸ்தவ குரு என்ற மட்டிலே இறைவன் சார்பாக நின்று இந்த முழு போராட்டத்தையும் போரையும் நாங்கள் கணிக்க வேண்டும், நாங்கள் பார்க்க வேண்டும். ஆம், 61 ஆண்டுகளாக இந்த இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறுபான்மை தமிழர்கள் தங்களுடைய மனித உரிமைகளுக்காக, அடிப்படை உரிமைகளுக்காக போராட்டம் செய்து வருகின்றார்கள். முதலில் அவர்கள் ஆயுதம் ஏந்தாது ஜனநாயக வழியிலே அரசாங்கத்திற்கு எதிராக இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் இந்த ஜனநாயக போராட்டம் 30 ஆண்டுகளாக பயனொன்றும் அளிக்காதன் காரணமாக ஒரு ஆயுத போராட்டமும் தொடங்கினது. ஆயுதத்தினால் எங்களுடைய உரிமைகளை பெறுவோம் என்று ஒருவரும் கூறவில்லை, தேசிய தலைவரும் கூறவில்லை. ஆனால் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக மாத்திரம் ஆயுதங்கள் தூக்கப்பட்டதே ஒழிய, மனித அடிப்படை உரிமைகளை வேண்டுவதற்கு எங்களுடைய உரிமைகள் உண்மையிலும் நீதியிலும் நிற்கின்ற காரணத்தினாலே அந்த போராட்டம் நீடித்து கொண்டே இருக்கும். உண்மையும் நீதியும் தெய்வத்தின் முகங்கள். ஆகையினால்தான் நாங்கள் ஒரு இனத்திற்கு எதிராகவோ ஒரு மதத்திற்கு எதிராகவோ போராடுவது அல்ல, ஆனால் அநீதிகளுக்கு எதிராக, பொய்மைக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த ரீதியிலே தான் நானும் ஒரு கிறிஸ்தவ குரு என்ற மட்டிலே இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தேன். இதைத்தான் உணர்த்தவும் முயன்றேன். இலங்கையை பொறுத்த மட்டிலே எல்லா புத்தர்களும் சிங்களவர்களாக இருக்கின்றார்கள், எல்லா இந்துக்களும் தமிழர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் 2 பகுதியையும் சார்ந்திருப்பதன் காரணமாக அந்த கிறிஸ்தவ திருச்சபைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு விசேஷ பொறுப்பு பணி வந்திருக்கின்றது. அதை நாங்கள் முழுமையாக செய்தோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. வடபகுதியிலே, கிழக்கு பகுதியிலே இருக்கும் அந்த 3 மேற்றாசனங்களிலே வசித்து கொண்டிருக்கும் மக்களும், குருக்களும், ஆயர்களும் அவர்கள் தாக்கப்பட்டவர்களாக இருப்பதன் காரணமாக, அவர்கள் அங்கே வன்னியிலே 2 லட்சம் மக்கள் அடைபட்டு கிடப்பதன் காரணமாக, ஒவ்வொரு நாளும் அவர்கள் செபத்திலும் தவத்திலும் ஈடுபட்டு அவர்களுக்காக இறைவனை மன்றாடி கொண்டு இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அரசாங்கத்திடமும் அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் வேண்டுகோள் விடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இன்றைக்கு அடைந்திருக்கும் நிலைமை, அரச படைகள் புலிகளின் தேசத்தை கைப்பற்றிவிட்டோம், புலிகளுடைய பதங்கு குழிகளை அழித்து விட்டோம், அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களையும் அவர்கள் வைத்திருந்த வாகனங்களையும் அழித்து விட்டோம் என்று கூறுகின்றார்கள். உண்மைதான், இது வந்து ஒரு போரிலே நடப்பது. எங்களுடைய போராட்டம் நீண்டது, அகலமானது, அது உண்மையிலும் நீதியிலும் அடித்தளம் கொண்டது. ஆகையினாலே அந்த போராட்டம் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் என்று அதை கொச்சப்படுத்துவது அது மிகவும் துக்கமாக இருக்கின்றது. ஆகையினால்தான் தலைவர் ராஜபக்ச அவர்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஆற்றிய உரையில், புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களும் இனி நாட்டிற்கு திரும்பலாம், அதே நேரத்திலே தமிழர்களுக்கு சம உரிமை கொடுப்பேன் என்று அவர் 2 காரியங்களை சொன்னார். இந்த சம உரிமை கொடுப்பேன் என்று ஒரு வசனத்திலே கூறுவது, அல்லது தமிழிலே சில வசனங்களை கூறுவது, அல்லது நீங்கள் திரும்பி வாருங்கள், உங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும் என்று சொல்லுவது, இதெல்லாம் வார்த்தைகளிலே மாத்திரம் ஒடுங்கி நிற்கின்றது. 61 நீண்ட ஆண்டுகளாக தமிழினம் இந்த சிங்கள தலைவர்களின் வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தமும் எப்படி போய்விட்டது என்பதை நன்கு அறிந்தவர்கள். ஆகையினாலே அனுபவத்தினாலே பெற்றுக்கொண்ட அந்த அறிவு, அந்த உணர்வு, அந்த உறுதி, அது அழிக்க முடியாது வார்த்தைகளினாலே. ஈற்ற வரைக்கு நாங்கள் பல தடவைகள் எங்களுடைய கிறிஸ்தவ தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் உலகத்திலே இருக்கும் பெரும் அரசியல்வாதிகளும் இலங்கை இந்த போராட்டத்தை ஒரு போரில் வெற்றி கொள்ள முடியாது, அவர்கள் அந்த தமிழர்களுக்கு உரிய அந்த உரிமையை, அதாவது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதிலேயும் அந்த தமிழ் மக்களையும் உண்மையான ஒரு இனமாக ஏற்பதிலேயும் அவர்களுடைய தேசியத்தை ஏற்றுக்கொள்வதிலேயும் அவர்கள் ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். இருந்தும் ராஜபக்ச தலைவர் அவர்கள், முதல் புலிகளை அழிப்போம், அதன் பின்பு நாங்கள் தமிழ் பிரச்சினைக்கு ஒரு தீர்வை கொடுப்போம் என்று கூறினார். இது இப்படியாயிருக்க இதே நேரத்திலே அவர் தன்னுடைய முறைப்படி கிழக்கிலேயும் வடக்கிலேயும் தனக்கு உகந்த சில தமிழ் தலைவர்களை அங்கே ஏற்றி வைக்கின்றார். இதன் வழியாக ஒரு தீர்வை நாங்கள் கொண்டு வர முடியாது. உண்மையான தீர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றால் இந்த விடுதலை புலிகள், முன்பு இருந்த ஜனநாயக தலைவர்கள் செல்வநாயகம் பொன்னம்பலம் போன்றவர்கள், அவர்கள் வந்த முடிவைத்தான் அவர்கள் தொடர்ந்து அந்த அரசியல் நோக்கை வைத்து போராடுகின்றார்கள். அரச பயங்கரவாதமும் புலிகளுடைய ஆயுதப் போரும் முடிவடையலாம், ஆனால் தமிழருடைய இனப்போராட்டம் அது தொடரும். இந்த ரீதியிலேதான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், இறைவனிலே நம்பிக்கை கொண்டவர்கள், அரசியல் தலைவர்கள், ஏன் வெளிநாட்டு பெரிய சக்திகள் இரட்டை வேடங்கொண்டவர்களாக தங்களுக்கு ஒரு ஒழுக்கமுறை, மற்றவர்களுக்கு இன்னும் ஒழுக்கமுறை என்றாற்போல நடந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த கோச்சியாஸ் என்று சொல்லப்பட்ட அமெரிக்கா, ஐரோப்பா ஐக்கியம், நோர்வே, ஜப்பான், இவர்கள் இட்ட வரைக்கும் மௌனமாக இருந்துவிட்டு இலங்கை அரசாங்கத்தை ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஏவிவிடாது, இருந்தாற்போல எல்லாம் முடிந்துவிட்டது, நீங்கள் உங்கள் ஆயுதங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து நீங்கள் அவர்கள் சொல்லுவதை செய்யுங்கள் என்றாற்போல ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இப்படியான செயல்களை பார்க்கும் பொழுது நாங்கள் ஏமாற்றம் அடையலாம், ஆனால் அதுதான் அரசியல். அதே விதமாக இலங்கையிலே மாறி மாறி அரசியல் தலைவர்கள் வருவார்கள், சில காரியங்களை அவர்கள் தாங்கள் செய்து முடிப்போம் என்று சொல்லுவார்கள், இன்னும் வேறு சில தலைவர்கள் வருவார்கள், அவர்கள் அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் அடிமைகளாக வாழ்வோம்னு சொல்லுவார்கள். அதன் காரணமாகத்தான் நாங்கள் எப்பொழுதும் கூறி வந்தது, நாங்கள் அந்த நாட்டிலே சிங்களவர்களைப் போல நாங்களும் 2000 ஆண்டுகளுக்கு மேலே இருந்து வந்திருக்கின்றோம், ஆகையினாலே எங்களுக்கும் சம உரிமைகள் கிடைக்க வேண்டும், நாங்கள் சமாதானமாக வாழ விரும்புகின்றோம் என்று கூறி வந்த நாங்கள். இந்த அடிப்படை இருக்கும் வரைக்கும் எங்களுடைய தமிழ் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். ஆகையினால்தான் இந்த நேரத்திலே விசேஷமாக தமிழ் மக்களுக்கு நான் ஒரு கத்தோலிக்க குரு என்ற மட்டிலே கூறக்கூடியது, நாங்கள் ஈட்டிலே வெற்றி கொள்வதாயிருந்தால் அது உண்மையிலும் நீதியிலும் அது அடியிடப்பட்டதாக இருக்க வேண்டும்.
இன்று இந்த பிரச்சனையினால் தமிழகத்தில் இளைஞர்கள் தீக்குளித்து சாகின்றார்கள், பள்ளி மாணவர்கள் விஷம் குடிக்கின்றார்கள்.
ஒருவர் தன்னுடைய உயிரை தாமாகவே எடுத்துக் கொள்ளும் பொழுது வாழ்வதிலே இனி கருத்தில்லை, இனி அதற்கு எதிராக நான் இந்த உயிரையே மாட்டுக்கொள்ள, அது தப்பான ஒரு செயல். அதே நேரத்திலே இந்த நிலைமை எப்படி மோசமாக இருக்கின்றது என்பதை, அதன் ஆழத்தை அகலத்தை நாங்கள் அறிந்தவர்களாக தலைவர்கள் செயல்பட வேண்டும். அநேகமான தலைவர்கள் தங்களுடைய கதிரைகளில் இருந்து கொண்டு குற்றஞ்சாட்டுவார்கள், அது பிழை இது பிழை என்று சொல்வார்கள், ஆனால் அது சரியாக செய்வதற்கு அவர்கள் முயற்சி ஒன்றும் செய்வதில்லை.